முதலாவதாக பாதிக்கப்பட்டது என்னுடைய கடை தான். அந்த கடையில இருந்த பொருட்கள் எல்லாம் ரோட்ல அள்ளி போட்டு கொளுத்தி அந்த கடையை நாசப்படுத்திட்டாங்க. அதோட வாகனமும் எரிஞ்சு எடுக்க முடியாத சூழ்நிலை போச்சு. கொழும்புல நான் ஒரு கடை முதலாளியா இருந்தேன். எனக்கு கீழே 6-7 பேர் வேலை செஞ்சாங்க. சொந்த வாகனங்கள் தொழில்கள் எல்லாம் நல்ல நிலைமையில இருந்தது. ஆனா அந்த 83 வன்சீல ஒருபாடு பாதிக்கப்பட்ட ஒருபாடு தொழில் எல்லாம் இழந்து எனக்கு கிட்டத்தட்ட அந்த நேரத்தில் 15 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருந்தது.
இலங்கையின் வரலாற்றில் 1983 ஆண்டின் கருப்பு ஜூலை கலவரமானது இரத்தக்கரை படிந்த ஓர் அத்தியாயமாக பதிவாகி இருக்கின்றது. அந்த கலவரங்களில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் சிக்கி திணறினார்கள். அவர்களில் விஸ்வநாதன் பரமேஸ்வரனும் ஒருவர். 30 வருடங்களுக்கு முன்னர் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து இன்னும் அவரால் மீள முடியவில்லை.
எனக்கு திரும்ப அங்க போய் இந்த காரியங்களை செய்யப்பட மனநிலையும் எனக்கு ஏற்படல. இந்த இழப்புகள் ஒன்றுக்குமே இது நாள் வரையில ஒரு நிவாரணமும் கிடைக்கல. இப்போ நான் ஒரு கடையில இருந்து சம்பளத்துக்கு இருந்து என் குடும்பத்தை நடத்துறேன்னே தவிர அந்த பழைய நிலைக்கு என்னால வர முடியாத சூழ்நிலையாக இருக்குது. என்னன்னு சொன்னா எல்லாம் சகோதரமா தான் பழகுறாங்க. அந்த சூழ்நிலை வரையில அவங்கவங்க எல்லாம் எங்களுக்கு எதிரியா மாறி எந்த நேரம் என்ன நடக்குங்கிற ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையா தான் போயிருக்குது
என்றார் பரமேஸ்வரன் அவர்கள். 3 தசாப்தங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணத்தின் புறநகர் பகுதியாகிய தின்னவேலி தபால்பட்டி சந்தியில் இராணுவத்தினர் பயணம் செய்த வாகன தொடரணி மீது விடுதலை புலிகள் நடத்திய தாக்குதல் ஒன்றில் 13 இராணுவத்தினர் கொல்லப்பட்டார்கள். அந்த தாக்குதலை தொடர்ந்து கொழும்பு, கண்டி, மாத்தலை, நாவலைப்பட்டி, நுவரேலியா என்று நாட்டின் பல நகரங்களிலும் வன் செயல்கள் தலையெடுத்திருந்தன. தமிழர்களின் வர்த்தக நிலையங்கள், வீடுகள் என்பன இலக்கு வைத்து தாக்கப்பட்டன. அதேபோன்று வீடுகளிலும் தமிழர்கள் அடையாளம் காணப்பட்டு தாக்கப்பட்டதுடன் பலர் கொல்லப்பட்டதாகவும் நேரில் கண்ட சாட்சிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த சிவராசா சிவலிங்கம் பானந்துறையில் 15 வருடங்களாக சுருட்டுக்கடை நடத்தி வந்தார். என்றார் சிவராசா அவர்கள். 83 ஜூலை கலவரத்தை அடுத்து யாழ்ப்பாணத்திற்கு கப்பலில் சென்றடைந்த அவர் திரும்பவும் பானந்துறைக்கு போகவே இல்லை. 1983 காலப்பகுதியில் குட்டிமணி, தங்கத்துறை, ஜெகன் ஆகிய மூவருக்கும் எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முதலாவது வழக்காக தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கில் தமிழர் விடுதலை கூட்டணியின் முன்னாள் தலைவர் மு சிவசிதம்பரம், கரிகாலன் ஆகியோருடன் அந்த காலத்து இளம் சட்டத்தரணியான கே.வி. தவரசா அவர்களும் ஆஜராகி இருந்தார்கள். இந்த வழக்கு அந்த காலத்தில் நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அத்துடன் குட்டிமணி, தங்கத்துறை போன்றவர்களின் ஈழக் கோரிக்கை தொடர்பான கொள்கை பிடிப்பானது சிங்கள மக்கள் மத்தியில் தமிழர்கள் பால் ஒருவித பகை உணர்ச்சியையும் ஏற்படுத்தியிருந்தது. இதனால் இந்த வழக்கில் இவர்களுக்காக ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகளுக்கு அச்சுறுத்தலும் இருந்து வந்தது. 4 மாதங்களில் மிகவும் விரைவாக இந்த வழக்கின் விசாரணைகள் நடத்தி முடிக்கப்பட்டன. விசாரணை முடிவில் மூவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர்கள் வெலிக்கடை சிறைச்சாலையில் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். வழக்கு முடிந்த சில மாதங்களிலேயே ஜூலை கலவரம் மூண்டது. அச்சுறுத்தலை எதிர்கொண்டிருந்தவர்களில் ஒருவராகிய சட்டத்தரணி கே.வி. தவரசா அவர்கள் எல்லோரையும் போலவே கருப்பு ஜூலை கலவரத்தில் பாதிக்கப்பட்டிருந்தார். நுகேகொடை பகுதி வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் தொடர்ந்தும் குடும்பத்துடன் இருக்க முடியாத நிலையில் பாதுகாப்பான இடம் ஒன்றிற்கு அவரது நண்பர் ஒருவர் மருதானை வழியாக அவரை வாகனம் ஒன்றில் அழைத்துச் சென்று கொண்டிருந்தார்.
மருதானையாக வந்து கொண்டிருக்கும் போது தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர் சிவசம்பத்தின் வீடு எரிக்கப்படுகிறது. அதே போல அங்கு மற்ற வீடுகள் எல்லாம் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. சென்ற வழியெங்கும் பல இடங்களில் வாகனங்கள் நிறுத்தப்படுகின்றன. கலகக்காரர்கள் மறைத்து தமிழர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் தமிழுக்கு சொந்தமான கடைகள், வீடுகள் எல்லாம் குறிவைக்கப்பட்டு தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த கலவரத்தின் போது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்ற சக சட்டத்தினோடு நாங்களும் நீதிமன்றத்தில் வெளியேறிய பிறகு எங்களோடு வெளியேறி வந்த இலங்கை சட்டத்தரணிகள் சங்க நூலகத்தின் செயலாளர் கணேசன், அவரோட சிரேச சட்டத்தரணி, அவர் ராஜகிரியாவில் வசித்து வந்தவர்
நினைவுகூர்ந்தார். பல்லாயிரக்கணக்கான மக்களை அவர்கள் வசித்து தொழில் செய்து வந்த இடங்களில் இருந்து இந்த ஜூலை கலவரம் விரட்டி அடித்திருந்தது. உண்மையில் இந்த கலவரத்தின் போது என்ன நடந்தது? சமூகவியல் ஆய்வாளர் கலாநிதி செம்மனச்செல்வி திருச்சந்திரன் அவர்கள் விளக்குகின்றார்.
இராணுவத்தினர் 13 பேரை கொண்டதினால் வந்த ஆத்திரமும் துவேஷமும் சிங்கள மக்களை உலுப்பிவிட்டது என்பது ஒரு பக்கத்து கதை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். ஆனால் அதிலும் பார்க்க முக்கியமான செய்தி என்னவென்றால், அரசு எப்படி இதற்கு ஊன்றுகோலாக இருந்தது, எப்படி இதை தீவிரப்படுத்தியது, எப்படி அந்த ஊரடங்கு சட்டத்தை நேரத்துக்கு போடாமல் தமிழர்கள் அழியட்டும் என்ற ரீதியில அரசாங்கம் பார்த்து கொண்டிருந்ததும், செக்யூரிட்டி போர்ஸஸ் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு விதமான பாதுகாப்பையும் தமிழ் மக்களுக்கு கொழும்பில் கொடுக்கவில்லை. ஆகவே இதிலே அரசினுடைய பங்கு மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். கிளர்ச்சிகளும் வன்முறைகளும் சமூகத்தில் எங்கும் ஏற்பட்டு கொண்டு இருந்தாலும் அதை அடக்குறதற்கென்று ஒரு அரசு இருக்கும் பொழுது அதை நீரகாலத்துக்கு அடக்கி இருந்தால் 83 கலவரத்தில் தமிழ் மக்கள் அனுபவித்த துன்பங்களும் கலவரங்களும் 90% குறைத்திருக்கலாம் என்று என்னுடைய கணிப்பு.
ஏண்டா செல்வி திருச்சந்திரன் அவர்கள், யாழ்ப்பாணம் திண்ணவேலியில் கொல்லப்பட்ட 13 இராணுவத்தினருடைய உடல்களுக்கும் கொழும்பு கணத்த பகுதியில் பெரும் பதட்டம் நிறைந்த சூழலில் இறுதிக்கிரியைகள் நடைபெற்ற அரை மணித்தியாலத்தில் வன்முறைகள் வெடித்தன. 72 மணித்தியாலங்கள் இந்த நிலைமை நீடித்தது. நிலைமைகள் மோசமடைந்திருந்த போது இந்திய அரசு தூதுவராக ஜி பார்த்தசாரதி அவர்கள் நேரடியாக கொழும்புக்கு வருகை தந்திருந்ததை அடுத்து நிலைமைகளில் மாற்றம் ஏற்பட்டது. 400 தொடக்கம் 3000 பேர் வரையில் இந்த வன்முறைகளில் கொல்லப்பட்டதாகவும், 11,000 வீடுகள், வர்த்தக நிலையங்கள் உள்ளிட்ட சொத்துக்கள் அளிக்கப்பட்டதாகவும் மதிப்பிடப்பட்டிருந்தது. 100,000 மேற்பட்டவர்கள் நாடெங்கிலும் இடம்பெயர்ந்திருந்தார்கள். 1.5 லட்சம் பேர் இந்த வன்முறையினால் தொழில்களை இழந்திருந்ததாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கலவரங்கள் கட்டுப்படுத்தப்பட்டு அமைதி ஏற்பட்டிருந்த போதிலும் தமிழர்கள் மத்தியில் அச்ச உணர்வு நீங்கவில்லை என்கிறார் அபிவிருத்தி பணியாளராகிய நிரோஷினி அவர்கள்.
அந்த சம்பவத்துக்கு பிறகு நான் வேலைக்கு போகல. எனக்கு ஒரு பெரிய ஒரு பயம் என்னென்னால் என்ன யாரும் அடிச்சு போடுவிடமான்னு. என்னென்னா அண்டு நான் என் கண்ணால் கண்டது சும்மா ரோட்டில் போகிறவனை ஆக்கள் அடித்தது. அவன் ஒன்றும் கெடுதி ஒருத்தருக்கும் ஒன்றும் செய்யலை. அப்போ எனக்கு பிறகு அந்த ஒரு பயம், நான் தமிழன் என்றபடியாக என்ன அடித்து போடுவினமோ என்ற ஒரு பயம் ஒன்று என்னை விட்டு போகலை. எங்களுக்கு ப்ரொடெக்ஷன் என்றதே இல்லை. எங்களை யார் ப்ரொடெக்ட் பண்ணுவினம் என்றது ஒரு கேள்வி. கடவுள் தான் ஒரு ப்ரொடெக்ஷன் இருந்தது தான் அது நிரந்தரமானது. மற்றும்படி எங்களோட நாடோ எங்களோட கம்யூனிட்டியோ எங்களோட அதுகள் வந்து எல்லாம் கேள்விக்குறியாக தான் இருந்தது. நாங்கள் இருந்தது வந்து ரெண்டட் ஹவுஸில். இப்போ எங்களுக்கு வீடு ரெண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது. நாங்கள் தமிழ் இருந்தபடியாக வீடுகள் தராமல் இருந்ததும் இருக்குது. ஜாப் எடுக்கிறது கஷ்டம், வீடு எடுக்கிறது கஷ்டம். அப்போ இக்கானமிக்கலி ஆல்சோ எஃபெக்டட். என்ன எல்லாம் கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை தான் வந்தது. அப்போ குழும விட்டுட்டு எங்களுக்கு போகிறதுக்கும் ஒரு ஒரு நிலை இல்லை. வானபடியாக எங்களுக்கு வாழ்க்கை வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக தான் இருந்தேன்.
ஏண்டார் நிரோஷினி அவர்கள், கருப்பு ஜூலை கலவரம் தான் புலம்பெயர் தமிழர்களை உருவாக்கியது என்பது ஆய்வாளர்களின் கருத்தாகும். புத்திஜீவிகளும் வசதி படைத்தவர்களும் வாய்ப்பு கிடைத்தவர்களும் ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் குடும்பங்களுடன் அடைக்கலம் புகுந்தார்கள். இதேபோன்று இந்தியாவும் அங்கு சென்றவர்களை ஏற்றுக்கொண்டது. அதேவேளை விடுதலை புலிகள் உள்ளிட்ட போராட்ட அமைப்புகளில் பெருமண்ணிக்கையான இளைஞர்கள் இணைந்து கொள்வதற்கும் இதுவே தூண்டுகோலாக அமைந்திருந்தது.
எங்களோட அண்ணா வந்து கொழும்புல தான் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவர் போய் சரியா 4 மாதத்துல இந்த பிரச்சனை வருது. அப்ப நாங்கள் எல்லாரும் இப்ப எங்களை அண்ணா வேறு எங்களை பக்கத்து வீட்டு அண்ணா வேறுன்றதுதான் எங்களுக்கு ஏக்கமே இருந்தது. ஒரு மாசத்தால அண்ணா வந்துட்டார், ஜெப்னா கப்பல்ல வந்து வந்துட்டார் வீட்டை. அண்ணா ஃப்ரெண்டு அவர் வீடோட இருக்கிறார். இப்ப அண்ணா இல்ல, அவர் வந்து வெளிநாட்டுல இருக்கிறார். இப்ப அவர் வந்து ஒரு நாளைக்கு தங்கி இருக்கிறதுக்கு அவர் வந்து 1,00,000 ரூபா கொடுத்தாரு அந்த வீட்டு சிங்கிள் ஆக்களுக்கு. அப்ப 3 நாள் தான் தங்கி இருக்கக்கூடிய இருந்த அவர்கிட்ட இருந்த காசு மிச்சமா 3,00,000 ரூபா தான். அப்ப அவர் ஒரே ஒரு உடுப்போட வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் அண்ணா வந்துட்டார். பாதிக்கப்பட்ட நிறைய பேர் உடுத்தின உடுப்போடயே வந்துருந்தாங்க. நாங்க வட்டுவாலால வந்த மாதிரி கடவை சிந்தவேலோ இது முதலாளி மேரா இருந்த வேலை அரசு தொழில் செய்தாக்களும் வந்து உடுத்த உடுப்போட வந்து கப்பல்ல வந்து இறங்கினதான் எங்களுக்கு அந்த போராட்டத்துல ஈடுபடுறதுக்கு முதல் காரணமாக இருந்தது. அநேகமான இளைஞர்கள் அந்த போராட்டத்துல இணைஞ்சதுக்கு காரணமே இதுதான். 83 கலவரத்துக்கு பிறகு யுத்த தோல்வி, அதுக்கு பிறகும் வந்து எல்லாத்தையுமே சுட்டி நோக்கி பாப்பமா இருந்தா ஒரு இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீவு கண்டிப்பா தேவை என்று தெரியுது. அது வரணும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம்
என்று போராட்ட அமைப்பில் அந்த காலத்தில் இணைந்து கொண்ட முன்னாள் பெண் போராளி ஒருவர் தெரிவித்தார். அத்துடன் தமிழ் மக்கள் சிங்கள அரசுகள் மீது தீவிரமாக நம்பிக்கை இழப்பதற்கும் இலங்கையின் இடதுசாரி கட்சிகள் கூட தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பதற்கும் கருப்பு ஜூலை சம்பவங்களே காரணமாக இருந்தன என்கிறார் சமூகவியல் ஆய்வாளர் செம்மன செல்வி திருச்சந்திரன் அவர்கள்.
தமிழர்கள் முழுது முட்டாக சிங்கள அரசிலையும் சிங்கள மக்களிடையும் நம்பிக்கை இழந்த காலகட்டம் தீவிரமடைந்தது இந்த 83 கலவரத்தினால் தான். பிற்பாடு இந்த இளைஞர் இயக்கங்கள் தோன்றியதற்கும் 83 கலவரம் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி இளைஞர்கள் மாத்திரமில்லை, பொதுமக்கள் கூட ஒரு வெறுப்பையும் நம்பிக்கையற்ற தன்மையையும் எங்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு உரிமையும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டையும் தோற்றுவித்தது. அது காலங்காலமாக இன்று வரையும் தொடர்ந்து கொண்டுதான் வருகிறது. என்னை பொறுத்தவரையில் இந்த இடதுசாரி கட்சிகள் கூட தமிழ் தேசியத்தை தூக்கி பிடிப்பதற்கு 83 கலவரம் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக இருந்திருக்கிறது.
என்ஆர் செல்வி திருச்சந்திரன் அவர்கள், வெலிக்கடை சிறை கைதிகள் 53 பேர் கொல்லப்பட்டது உட்பட பல உயிரிழப்புகளுக்கு காரணமாக அமைந்த ஜூலை கலவரத்தை அடுத்து தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் இடையில் ஏற்பட்டிருந்த கசப்புணர்வை போக்குவதற்கு ஆட்சியில் இருந்த அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது சட்டத்தரணி கே.வி. தவராசா போன்றவர்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கின்றது.
அதன் பிறகு ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் கூட பாதிப்பை ஆறுதல் படுத்துவதாக இருக்கவில்லை. ஏனென்றால் அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு அரசுகளும் மேற்கொண்ட நடவடிக்கைகள் கலவரத்தினால் ஏற்பட்ட மாறாத வடுவை மாற்றியதாக இல்லை, அதை இன்னும் கூட்டியதாகத்தான் காணப்பட்டது. உறவுகள் சீர் செய்யப்பட்டதாக கூற முடியாது. ஏனென்றால் உறவுகள் சீர் செய்யப்பட்டிருக்குமா இருந்தால் தமிழ் மக்கள் தொடர்ந்தும் பாதிப்புக்குள்ளாக இருக்க மாட்டார்கள். கலவரத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய அபிலாசைகள் என்ன, ஏனென்று கலவரம் வந்தது என்பதற்கான தீர்வை இன்று வரை காணவில்லை. ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் ஏதாவது காரணத்தை காட்டி காட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கி அந்த பிரச்சனையை மூலதனமாக்கி கொண்டு இன்று வரைக்கும் அதே பாதையிலே பயணம்
மக்களுக்கும் அரசாங்கங்களோடு சிங்கள மக்களுக்கும் இடையிலான சமூக அரசியல் ரீதியான உறவுகள் நலிவடைவதற்கும் இந்த கலவரமே அடிப்படையில் வழிவகுத்திருக்கின்றது என சுட்டிக்காட்டுகின்றார் செம்மன செல்வி திருச்சந்திரன் அவர்கள்.
தமிழ் பொதுமக்களையும் எல்டிடியையும் ஒரே கண்ணோட்டத்தில் பார்க்கிற ஒரு பார்வை சிங்கள மக்களிடமும் சிங்கள அரசிடமும் தோன்ற தொடங்கியது. எல்டிடியோட தொடர்புடையவர்கள் எல்டிடியுடைய உள்ள தனியீழ கொள்கையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த வன்முறையில் அவர்களுக்கும் பங்குண்டு என்ற ஒரு மனப்பாங்கு ஒன்று சிங்கள அரசிடமும் சிங்கள மக்களிடமும் தோன்றியது இந்த காலத்துக்கு பிற்பகுதியில தான். அதாவது இந்த 13 இராணுவத்தினர் கொலை உண்டது, தமிழ் மக்கள் சிங்களவர்களை கொலை செய்தார்கள் என்று பார்க்கப்பட்டதை ஒழிய ஒரு இளைஞர் கிளர்ச்சி கூட்டம் தான் இதை செய்தது என்பதை அவர்கள் உணரவில்லை. இதுவும் காலங்காலமாக வளர்ந்து தொடர்ந்து கொண்டே வருகிறது என்று விதைக்கும். இந்த நிலையில எப்படி நாங்கள் ஒற்றுமையாக வாழலாம் என்பது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் எனக்கு தோன்றுகிறது.
என்ஆர் செல்வி திருச்சந்திரன் அவர்கள், கருப்பு ஜூலை கலவரம் முடிந்து 30 வருடங்கள் ஆகிவிட்ட போதிலும் சமூக பொறுப்புடன் கூடிய வாழ்க்கை இன்னும் கட்டியெழுப்பப்படவில்லை. அத்தகைய வாழ்க்கை கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று வலியுறுத்துகின்றார் நிரோஷினி அவர்கள்.
சோசியல் ஃபேப்ரிக்கே அழிஞ்சு போன ஒரு நிலையில தான் அந்த 83 ராயத் இருந்தது. இவ்வளவு காலம் சென்றும் இன்செக்யூரிட்டி ஹேஸ் நாட் சேஞ்ச்ட் அண்ட் த கம்யூனிட்டி ப்ரொடெக்ஷனும் இல்லை, இன்னும் இல்லை. இன்னும் எங்கட கம்யூனிட்டியில சுயநல வாழ்க்கை தான் போய்கொண்டே இருக்கிறே ஒழிய ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன் அனதர் அந்த மாதிரியான அந்த இதுகள் ஒன்றும் இன்னும் இல்லை. அதை நாங்கள் இப்போ கட்டி எழுப்புறோமோ அப்போதான் எங்களுக்கு ஒரு ஃப்ரீடமா இது எங்கட நாடு, இது நாங்கள் வாழலாம், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது என்ற ஒரு நிலை வரும். என்னை பொறுத்தவரையில 83 ரைட்ஸ் நாங்கள் பார்த்தால் அது இன்னும் வேற வேற லெவல்ல இந்த பிரச்சனையில் கண்டினியூ பண்ணுதுன்னு தான் நான் சொல்வேன்.
என்றார் சமூக அபிவிருத்தி பணியாளராகிய நிரோஷினி அவர்கள்.